ஓம் ஸ்ரீ சத்குரு பியோனமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 776வது நம. மந்தார குசும பிரியாயே நமஹ. மந்தார புஷ்பத்தில் பிரியமுள்ளவள். மந்தாரம் என்பது தேவலோகத்தில் உள்ள 5 மரங்களில் ஒன்றாகும். அந்த மரங்களில் உள்ள புஷ்பத்தில் பிரியமுள்ளவள். இன்னொரு அர்த்தமாக வெள்ளருக்கு பூவையும் குறிக்கும் அப்படி சொல்லப்படுறது. இதற்கு முந்தின நாமால அம்பாள் பாடலி குசும பிரியா, அதாவது பாதிரி பூவில் பிரியமுள்ளவள் அப்படிங்கிற பொருள்பட பார்த்தோம். அது தவிர அம்பாளுக்கு பலவிதமான மலர்களில் பிரியமுள்ளவள் அப்படிங்கிற நாமாக்களையும் பார்த்தோம். இங்கு மந்தார புஷ்பத்தில் பிரியமுள்ளவளாக உருவப்படுத்தப்பட்டு மந்தார குசும பிரியாயே நமஹ அப்படிங்கிற நாமால விளங்குறா. அடுத்த நாமா வீராராத்யாயே நமஹ. வீரர்களால் ஆராதிக்கப்படுவள். துவைதபாவத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான், இதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது, இவைகளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவங்களை பிரளயமுடைய செய்யும் விஷயங்களை விட்டொழிக்கக்கூடிய பராக்கிரமம் உள்ளவர்கள் வீரர்கள் எனப்படுவார்கள். அதாவது பராக்கிரமம் என்றால் திறமை, உபாசனா தாட்டியம், மன ஏகாக்கிரியம் முதலியவைகள், இவை பராக்கிரமம் சொல்லப்படும். அந்த பராக்கிரமம் உள்ளவர்கள் வீரர்கள் எனப்படுவார்கள். அவர்கள் ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த வீரர்களால் ஆராதிக்கப்படுவோள் அப்படிங்கிற பொருள்பட வீராராத்யாயே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாமா விராட் ரூபாயே நமஹ. விராட் ஸ்வரூபமாக இருப்போள். நாமா 256 விஸ்வரூபாயே நமஹ அப்படிங்கிற நாமால் அனுசரிச்சிருப்போம். அதில் பஞ்சீகரணம் அடைந்த ஸ்தூல பூதங்களான உலகின் வடிவம் பிரம்மாண்டம், அதில் அபிமானம் உள்ளவர் ஹிரண்யகர்ப்பர், வைஸ்வானரர், ஈஸ்வரன், இவர்கள் விராட் எனப்படுவர் அப்படின்னு விளக்கியிருக்கு. அந்த விராட் ரூபமாக இருப்போள், அந்த விராட் ஸ்வரூபமாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட விராட் ரூபாயே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாமா விரஜாயே நமஹ. ரஜோகுணத்தால் உண்டாகும் அழுக்கு பாபம் இவை இல்லாதவள். இப்படி பொருள் கூறும்போது வி என்பதை எதிர்மறையாக கொள்ள வேண்டும். அதாவது ரஜோகுணம் இல்லாதவள் அப்படின்ற பொருள்பட சொல்லப்படுறது. மகாநாராயண உபநிஷத்தில் 20வது காண்டத்தில் உள்ள மந்திரங்களையும் தத்துவசோகத்தில் கூறப்படும் மந்திரங்களையும் நினைக்கலாம். அதாவது நம்ம தத்துவசோகத்தில் விரஜா விவா மா பூயா சர்க்கஸ்வஸ்வாகா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த மந்திரங்களையும் இங்கே நினைவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. ரஜஸ் என்ற சொல் ஜோதி, நீர், உலோகங்கள் என்று அர்த்தமுடையது. இந்த அர்த்தங்களை ஏற்கும்போது வி என்பதை விசேஷமாக அப்படின்னு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. இது பிரயோகத்தில் இதை விரஜசே நமக அப்படின்னு சொல்லணும். இங்கு ரஜோகுணத்தால் உண்டாகும் அழுக்கு பாபம் இவை இல்லாதவள் அப்படிங்கிற பொருள்பட விரஜாயே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம விஸ்வத்தோ முக்கியே நமஹ. எல்லா பக்கங்களிலும் முகங்களை உடையவள். உபாசகர்கள் தியானிக்கும் இடங்கள் திசைகளிலெல்லாம் தோன்றுகிறாள். ஆகையால் இங்கும் முகம் உள்ளவள் என்று இந்த பெயர் கூறுகிறது. பக்தர்கள் எந்த உருவத்தில் தியானிக்கிறார்களோ அந்த உருவத்தில் தோன்றுகிறாள் அம்பாள். ஆனால் அம்பாள் எல்லா பக்கங்களிலும் முகங்களை உடையவள் அப்படிங்கிற பொருள்பட விஸ்வதோ முக்கியே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம பிரத்யக் ரூபாயே நமஹ. உள்நோக்கி பார்ப்பவர்களுக்கு தெரிபவள். இந்திரியங்கள் சரீரத்திற்கு வெளியில் இருக்கும் பொருட்களின் தன்மைகளை அறிவது, அதாவது இந்திரியங்கள் வெளிநோக்கி செல்வது பகிர்முகம் அல்லது பராங்முகம் அப்படின்னு சொல்லப்படும். அவ்வாறே உள்நோக்கி செல்வது அந்தர்முகம் அல்லது பிரத்யங் முகம் அப்படின்னு சொல்லப்படும். சிருஷ்டியில் இந்திரியங்களின் இயற்கையான குணம் வெளிநோக்கி பார்ப்பதே, உள்நோக்குவது அல்ல. அந்த இந்திரியங்களை அடக்கி உள்நோக்கி பார்க்கும்படி செய்பவர்களுக்கு தெரிபவள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே பின்னர் 870வது நாமால அந்தர்முகா சமாராத்யா அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநோக்கி இந்திரியங்களை உடையவர்களுக்கு இவளை காண்பது கடினம் என்பது 871வது நாமால் பகிர்முக சுதுர்லபாயின் மக அப்படிங்கிற நாமா விளக்கிறது. இங்கே உள்நோக்கி பார்ப்பவர்களுக்கு தெரிபவள் அப்படிங்கிற பொருள்பட பிரத்யக் ரூபாயே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாமா பராகாசாயை நமஹ. சிறந்ததான ஆகாசமாக இருப்போள். எங்கும் விளங்குவது ஆகாயம், அது இருப்பதை உணர முடிகிறது. ஆனால் காணக்கூடிய பரிமாணம் இல்லை. ஆகையால் ஆகாயம் சூட்சமமானது. இந்த ஆகாய வடிவில் இருப்போள் அப்படின்னு சொல்லப்படுறது. பராக என்பது ஒரு விதமான கிருஷ்ணத்தை, அதாவது தபஸை குறிக்கும். ஆசா என்றால் திசை, அடைய வேண்டிய பொருள். தபஸால் அடையக்கூடிய வழி என்பது திரண்ட பொருளாக சொல்லப்படுறது. மேற்கூறிய தபஸின் பலத்தை அனுபவிக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். அகம் என்றால் பாபம், துக்கம் என்றும் பொருள். பெரும் பாபங்களையும் துக்கங்களையும் சாப்பிட்டு விடுகிறாள், அதாவது அழித்து விடுகிறாள் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரதிகாசம் என்றால் உபமானம், பராகாசம் அதற்கு எதிர்ப்பதம், ஓமானம் இல்லாதல், ஆகையால் ஒப்பு ஓமை இல்லாதவள் என்று பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. பரபிரம்மஸ்வரூபினியான அம்பாள் பராகாச சுரூபமாக இருப்பது கூர்வ புராணத்தில் சொல்லப்படுது. பரபிரம்மத்தின் பெரும் திவ்ய சக்தி ஆகாசம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இவள் பிரபஞ்சத்தின் உற்பத்தி ஸ்தானம், ஒன்றேயானவள், எல்லாமும் ஆனவள், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவள், மாகேஸ்வரி, சக்தி, ஆதி இல்லாதவள், ஆகாயம் எனப்படுபவள், பிரகாசம் உடையவள் அப்படின்னு சொல்லப்படுறா. அதனால் அம்பாள் இங்கு சிறந்ததான ஆகாசமாக, பறந்து வெளிந்த ஆகாச வழியாக இருப்பாள் அப்படிங்கிற பொருள்பட பராகாசாய நம அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம பிராணதாயே நம, பிராணனை கொடுப்பவள். பிராணன் என்ற சொல் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்ற ஐந்து பிராணன்களையும் 11 இந்திரியங்களையும், அதாவது கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு ஆக 11 குறிக்கும். தா என்ற வினைச்சொல் கொடுப்பது என்ற பொருளை உடையது. ஆகையால் மேற்கூறிய பிராணனை கொடுப்போல் என்ற அர்த்தம். தேதி கண்டயதி அப்படின்னு சொல்லலாம். நசிக்க செய்கிறது என்ற முறையிலும் பதம் பிரிக்கலாம். அதாவது பிராணான் தேதி, அப்பொழுது மேற்கூறிய பிராணன்களை நசிக்க செய்கிறவள் அப்படிங்கிற பொருள்படவும் சொல்லப்படுது. இங்கு பிராணனை கொடுப்பவளாக உருவப்படுத்தப்பட்டு அம்பாள் இங்க பிராணதாயே நம அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம பிராணரூபின்னிய நம, பிராணரூபமாக இருப்போள். மேலே குறிப்பிடப்பட்ட நாமாவான பிராணதாயே நம அங்கு பிராணனை கொடுப்போள், அந்த பிராணரூபமாகவே இருப்போள். பிராண என்பது பிரம்மத்தை குறிக்கிறது என்று சாந்தோக்கிய உபநிஷத்து கூறுகிறது. பிராபூரணை அதாவது நிரப்புதல் என்ற வினைச்சொல்லிலிருந்து பிராண என்ற சொல் ஏற்படுகிறது. ஆகையால் இது பூர்ணம் அதாவது முழுமையானது என்று அர்த்தமுடையது. அதாவது பூர்ணமத பூர்ணமிதம் என்ற ஸ்ருதி வாக்கியத்தால் பிராணன் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது அப்படிங்கிற நிலை ஏற்படுகிறது. இந்த மூன்று பிரமாணங்களாலும் பிரம்மரூபிணி என்ற இந்த நாமத்திற்கு அர்த்தம் ஏற்படுகிறது சொல்லப்படுது. ஒரு முறை மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து அதை வெளிவிடுவது ஒரு சுவாசம். சுவாசத்தினாலேயே தினம், மாதம் முதலிய கால அளவுகள் ஏற்படுகின்றன. திதிநித்யா தேவிகள் காலரூபிணிகள். காலம் சுவாசத்திலிருந்து ஏற்படுவதால் திதிநித்தியைகளை பிராணன் என்று சொல்லலாம். அம்பாலும் திதிநித்தியைகளில் ஒருவள். ஆகையால் அவள் பிராணரூபிணியாக குறிப்பிடப்படுறார். ஆனால் இங்கு பிராணரூபமாக இருப்பாள் அப்படிங்கிற பொருள்பட பிராணரூபிணியே நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம மார்த்தாண்ட பைரவாராத்யாயே நம, மார்த்தாண்ட பைரவரால் பூஜிக்கப்பட்டவள். சூரியனுக்கு மார்த்தாண்டன் என்று பெயர். பைரவன் என்பதால் படுக பைரவர் முதலே பல பைரவர்கள் கூறப்படுகிறார்கள். சூரியனாலும் பைரவர்களாலும் பூஜிக்கப்படுபவள். சூரியன் அம்பாளை பூஜித்தது பத்மபுராணத்திலும், பைரவர் ஆராதித்தது காளிகா புராணத்திலும் கூறப்படுகிறது. அப்படி சூரியனாலும் பைரவராலும் பூஜிக்கப்பட்டவள், அதாவது மார்த்தாண்ட பைரவரால் பூஜிக்கப்பட்டவள் அப்படிங்கிற பொருள்பட மார்த்தாண்ட பைரவாராத்யாயின் அப்படிங்கிற நாமால் விளங்குறார். இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமக்கள் நாம் அம்பாளை மந்தார புஷ்பத்தில் பிரியமுள்ளவளாகவும், வீரர்களால் ஆராதிக்கப்படுபவளாகவும், விராட் சுரூபமாக இருப்பவளாகவும், ரஜோகுணத்தால் உண்டாகும் அழுக்கு பாவம் இவைகள் இல்லாதவளாகவும், உள்நோக்கி பார்ப்பவர்களுக்கு தெளிவுகளாகவும், சிறந்ததான ஆகாசமாக இருப்பவளாகவும், பிராணனை கொடுப்பவளாகவும், பிராணரூபமாக இருப்பவளாகவும், மார்த்தாண்ட பைவரால் பூஜிக்கப்பட்டவளாகவும் அழகாக வர்ணனையாக வசனியாதி வாக்கியங்களால் இங்கே நாமாக்களாக அருளி செய்யப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை அதே பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறார் ராதே கிருஷ்ணா.